ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. விருச்சிகே கிருத்திகா ஜாதம் சதுஷ்கவி சிகாமணிம் ஷட் பிரபந்த கிருதம் சார்ங்க மூர்த்திம் கலிஹமாஸ்ரயே கலயாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபிராவித்யம் நிகதம் தமஹ. கார்த்திகை மாத அனுபவமாக திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழியில் 3:10 திருமொழி ஒரு குறளாய் எனத் தொடங்கும் பதிகத்தின் அர்த்த விசேஷங்களை அனுபவிப்போம். இந்த பதிகம் சீர்காழி எனப்படும் காழி ஸ்ரீராம விண்ணகரம் திவ்ய தேசத்தை பற்றியது. திருமங்கையாழ்வார் சோழ நாட்டு திருப்பதிகளை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணிண்டே சீர்காழிக்கு வந்தார். அப்போ ஆழ்வாருடைய சிஷ்யர்கள் வழக்கம் போல அவருக்கு விருதுகளை ஓதிண்டே முன்னே சென்றார்கள். அப்போது சீர்காழியில் திருஞான சம்பந்த நாயனார் என்கிற சிவபக்தர் இருந்தார். அவருடைய அடியார்கள், எங்கள் நாயனார் இருக்கிற இடத்துல நீங்கள் விருது ஊதி செல்லக்கூடாது என்று ஆழ்வாரின் சிஷ்யர்களை தடுத்தார்கள். இதை கேட்ட ஆழ்வார், உங்கள் நாயனாருடன் தர்க்கம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவ்வூரில் இருந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவியான அம்மையாரின் வெண்ணையுண்ட தாடாளன் விக்கிரகத்தை ஏலப்பண்ணிண்டு சம்பந்தர் இருக்கிற இடத்திற்கு செல்ல அவரும் இவரை குறித்து ஒரு கவி சொன்னார். ஆழ்வார் அதிலே குற்றம் சொல்ல, அப்படியானால் நீர் ஒரு கவி சொல்லும் என்று சம்பந்தர் கேட்க, உடனே ஆழ்வார், ஒரு குறளாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி என்று தொடங்கி இந்த திருமொழியை அருளி செய்தார். அதை கேட்ட சம்பந்தர், உமது விருதுகள் எல்லாம் உமக்கு தகும் என்று ஆழ்வாரை வணங்கி தமது வேலாயுதத்தை இவருக்கு காணிக்கையாக சமர்ப்பித்து சென்றார். அதனால அந்த வெற்றி தெரியும்படியாக சாற்று பாசுரத்தில் தன் விருதுகளை எல்லாம் ஆழ்வார் பொறித்து வைத்துள்ளார். இதற்கு முன் 2 திருமொழிகளால் நீங்கள் எந்த விதமான உபாயத்தையும் அனுஷ்டிக்க வேண்டாம், திருச்சித்திர கூட தொள்ளானை அடையுங்கள் அப்படின்னு ஆழ்வார் கூறினார். ஆனால் நாம் அடையக்கூடிய பலனுடைய கௌரவத்தை பார்த்தால் நாம இப்படியே திவ்யதேச டூர் போறதே போருமா, இதற்கே இவ்வளவு உயர்ந்த பலன் கிடைச்சிடுமா என்ன, பலத்தினுடைய மேன்மையை பார்த்தால் நாம் பண்ணும் இந்த அல்பமான உபாயம் எப்படி போதும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வர்றது. அப்போ ஆழ்வார் சொல்றார், நீங்கள்லாம் எம்பெருமானை பெறுவதற்கு உறுப்பாக சாதனானுஷ்டானம் பண்ணுவது போல பகவானும் உங்களை பெறுவதற்கு சாதனமாக அடிக்கடி அவதாரங்களை செய்து இந்த பூமியில் வந்து நிற்கிறான். என்ன இருந்தாலும் ஒரு ஜீவனுடைய தவிப்பை காட்டிலும் ஈஸ்வரனுடைய தவிப்பு அதிகம். அதனால பேற்றின் மேன்மைக்கு ஈக்குவலா நம்மிடம் சாதனம் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டாம், அவனை காட்டிலும் அவன் உகந்த திவ்ய தேசத்தை ஆசிரயிக்க பாருங்கள் அப்படின்னு உபதேசிக்கிறார் ஆழ்வார். அத்தகைய திவ்ய தேசங்களில் ஒன்று காழி ஸ்ரீராம விண்ணகரம். இங்கு பெருமாள் திருநாமம் தாடாளன் திரிவிக்ரமன், தாயார் திருநாமம் லோகநாயகி மட்டவிழும் குழலி, அழகான தமிழ் திருநாமம். திருமங்கை ஆழ்வாருடைய இந்த 10 பாசுரங்களும் தான் இந்த க்ஷேத்திரத்திற்கு மங்களாசாசனம். முதல் பாசுரம், ஒரு குறளாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகையனாமாவளியை சிறையில் வைத்த தாடாளன் தாழனை வீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவையாறும் இசைகள் ஏழும் தெருவில் மலி விழாவளமும் சிறக்கும் காழி ஸ்ரீராம விண்ணகரே சேர்மின் நீரே. ஒரு குறள், ஒப்பற்ற வாமனமூர்த்தி, ஒருவர்னா ஒருவர், அவருக்கு நிகரே கிடையாது. அந்த வாமனமூர்த்தியினுடைய அழகில் மயங்கியே அவன் கேட்டதையெல்லாம் கொடுக்க முன் வருகிறான் மகாபலி சக்கரவர்த்தி. இந்த அழகு திருமேனிக்கு என்ன வேணா கொடுக்கலாம் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி முன் வந்து நிற்கிறான். இருக்கிற அவதாரங்களுக்குள்ளேயே ரொம்ப அழகு வாமனாவதாரம் தான். ஏனால் மொத்த அழகையும் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு குட்டி மூர்த்தியில அடக்கிண்டு வந்து நின்ன அவதாரம் வாமனாவதாரம். அத்தகைய வாமன மூர்த்தி தனக்கு கால் வைக்க கூட பறந்த இந்த பூமியில ஒரு இடம் இல்லாதவனை போல மகாபலியின் இடத்துல வந்து நின்றான். உண்மையில் பார்த்தால் உபய விபூதியும் இவன் சொத்து. இந்த நிலத்திற்கு இத்தனை காலமும் மகாபலியை சக்கரவர்த்தியாக்கி வச்சதே இவன்தான். இப்போ அவனிடமே வந்து மூவடி மண் தா என்று யாசிக்கிறான். அவனும் சம்மதித்து கைகளில் நீர் வார்த்த உடனே திரிவிக்ரமனாய் ஓங்கி உலகங்களை எல்லாம் இரண்டு அடியால் அளந்து அடக்கிவிட்டான். மூன்றடி தரைன்னு சொன்னியே, மற்றும் ஓரடி எங்கே என்று கேட்டு அவனை பாதாளத்தில் சிறை வைத்து விட்டான் பகவான். பாதாள லோகத்தில் சிறை வச்சிட்டான். ஏனால் இந்த மகாபலிக்கு பிற்காலத்தில் இந்திர பதவியை தரவேணும் அப்படிங்கறதற்காகத்தான் சிறை வைத்தானாம். அவனை சிறை வைத்ததுல கூட ஒரு கருணை தான் இருக்கு. பிற்காலத்துல அடுத்த இந்திர பதவியை இவனுக்கு தரணும் அப்படிங்கறதுக்காக ஜாகிரதையா இவனை சிறை வைத்தான் எம்பெருமான் பாதாள லோகத்தில். தன்னை ஆசிரயித்த தேவர்களுக்காக மாவளியிடம் யாசித்த பெருமையை உடையவன் தாடாளன். ரிக்கு யஜு சாம அதர்வணம் அப்படிங்கிற நான்கு வேதங்களும் பிரம்ம யஜ்யம், தேவ யஜ்யம், பூத யஜ்யம், பித்ரு யஜ்யம், மனுஷ யஜ்யம் ஆகிய ஐந்து வேள்விகளும் சிக்ஷை கல்பம் வியாக்கரணம் நிருக்தம் சந்தஸ் ஜோதிஷம் அப்படிங்கிற ஆறு அங்கங்களும் ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்யமம் பஞ்சமம் தெய்வதம் நிஷாதம் என்கிற ஏழு ஸ்வரங்களும் கேட்கக்கூடிய வீதிகள், அடிக்கடி உற்சவங்கள் நடக்கக்கூடிய வீதிகள் இவையெல்லாம் சேர்ந்த காழிச்சீராம விண்ணகரம் என்னும் க்ஷேத்திரத்தை தாடாளன் திருவடிகளில் ஆசை உடையவர்களே நீங்கள் சென்று சேருங்கள் என்கிறார் ஆழ்வார். இரண்டாவது பாசுரம். நான் முகன் நாள் மிகைத்தருக்கை இருக்கு வாய்மை நல மிகு சீர் உரோமசனால் நவிற்றி நக்கண் ஊன் முகமார் தலையோட்டு ஊன் ஒழித்த எந்தை ஒளிமலர் சேவடியணைவீர் முத்தை. உழுசேயோட சூழ்முக மார்வளை அலைவாய் உகுத்த முத்தை தொல் குறுகு சினை என சூழ்ந்தியங்க எங்கும் தேன்முகமார் கமல வயல் சேல்பாய் காழிச்சீராம விண்ணகரை சேர்மின்னீரே. இந்த பாசுரத்தில் பிரம்மருத்ராதிகள் கர்வபங்கம் அடைந்த கதையை கூறுகிறார் ஆழ்வார். பிரம்மதேவனுக்கு தனக்குத்தான் ஆயுள் அதிகம் அப்படிங்கிற கர்வம் இருந்தது. அதை அடக்க எண்ணினார் பகவான். அதே சமயம் தனக்கு தீர்க்க ஆயுசு வேண்டி ரோமசர் அப்படிங்கிற முனிவர் இங்கே வந்து தவம் செய்தார். அவருக்கு காட்சி அளித்தான் தாடாளன். மகர்ஷே, எவ்வளவு பிரம்மாண்டங்கள் உள்ளனவோ அவ்வளவு ரோமங்கள் உம்முடைய உடலில் உள்ளன. பிரம்மாவின் 100 வயது ஒரு பிரம்மாண்டத்தின் காலம். உமது உடலில் ஒரு ரோமம் முதிர்ந்து விட்டால் ஒரு பிரம்மாண்டம் அழிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு பிரம்மாண்டம் அழியும் போதும் உம்முடைய உடலில் இருந்து ஒவ்வொரு ரோமம் உதிரும். எல்லா பிரம்மாண்டங்களும் அழிந்தவுடன் உம் உடலில் இருந்து எல்லா ரோமங்களும் உதிர்ந்துவிடும். அதுவரையில் உமக்கு தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் தந்தோம் அப்படின்னு திரிவிக்ரமன் ரோமசருக்கு வரம் அருளினான். இதை கண்ட பிரம்மதேவன் கர்வம் நீங்க பெற்றான். இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஸ்தல வரலாறே இதுதான். ஆழ்வார்கள் பொதுவா ஸ்தல வரலாறுகளை பாடும் பாசுரங்கள் மிகவும் குறைவு. ஆனால் இந்த பாசுரத்தில் இந்த திருத்தல வரலாற்றை குறிப்பிடுகிறார் ஆழ்வார். அடுத்ததாக பிரம்மகத்தி தோஷத்தால் பிரம்ம கபாலம் கையில் ஒட்டி கொண்டு அதனால் அந்த மண்டையோட்டில் பிச்சை எடுத்து திரிந்த நக்கன் அதாவது ருத்ரன். அந்த ருத்ரனுடைய இழி நிலையை போக்கியவன் எம்பெருமான். உலகில் ஈஸ்வரர்கள் அப்படிங்கிற புகழ் பெற்ற இந்த இரண்டு பேர்களுடைய செருக்கையும் அடக்கியவன் தாடாளன். அவனுடைய திருவடிகளை ஆசைப்படும் அன்பர்களே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னால், காழிச்சீராம விண்ணகர் செல்ல வேண்டும். அந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னால், உழுகிற எருதுகள் வயல்ல ஓடும். அந்த அதிர்ச்சியினால சங்கு அப்படிங்கிற ஒரு ஜலஜந்து அது தன்னுடைய வலைகளின் வாசலில் முத்துக்களை பிரசவிக்கும். அதை கண்ட குருகுகள் அதாவது கொக்குகள் இந்த முத்துக்களை தங்களுடைய முட்டைகள் அப்படின்னு எண்ணி அவைகளை விட்டு போக மனமில்லாமல் சுத்தி சுத்தி வரும். அவை பறக்கிற காற்றுப்பட்டு தேனுடைய கமலங்கள் நன்கு புஷ்பித்து காணப்படும். அந்த தேனை பருகி கயல் மீன்கள் வயல்களில் துள்ளி குதிக்கும். இத்தகைய இயற்கை வனப்பு உடைய திவ்ய தேசம் சீர்காழி அப்படின்னு வர்ணிக்கிறார் வேர்க்களியன். ஒரு இடத்துக்கு போக வேண்டுமானால் லேண்ட்மார்க்னு சொல்றது உண்டு. அதுபோல இங்கே ஆழ்வாரும் நல்ல செழிப்பான ஒரு லேண்ட்மார்க் சொல்லி சீர்காழிக்கு போக நியமிக்கிறார். நல்ல லேண்ட், அதையே நமக்கு அடையாளமாக சொல்லி சீர்காழிக்கு போக நியமிக்கிறார் கலியன். மூன்றாவது பாசுரம். வையணைந்த நுதி கோட்டு வராகம் ஒன்றாய் மண் எல்லாம் இடந்தெடுத்து மதங்கள் செய்து நெய் அணைந்த திகிரியினால் வானன் தென்தோள் நேர்ந்தவன் தாள் அணைகிற்பீர் நெய்தலோடு மையணைந்த குவளைகள் தம் கண்கள் என்றும் மலர் குமுதம் வாய் என்றும் கடைசி மார்கள் செய்யணைந்து களை களையா தேரும் காழிச்சீராம விண்ணகரை சேர்மின்னீரே. இந்த பாசுரத்தில் வராக அவதாரத்தையும் பாணாசுர யுத்தத்தையும் ஸ்மரிக்கிறார் ஆழ்வார். நல்ல கூர்மையான நுனி உடைய கொம்புகள் கொண்ட ஒப்பற்ற வராகமாக அவதரித்த பகவான் பூமி பரப்பு முழுவதையும் அண்ட சுவரில் இருந்து பிளந்து எடுத்துக்கொண்டு ஏறி ஈஸ்வர தன்மையால் உண்டான செருக்காலே சில மத செயல்களை செய்தான். அடுத்து சிறு தெய்வமான சிவனை ஆசிரயித்து அதையே தனக்கு பலம் அப்படின்னு எண்ணியிருந்தான் பாணாசுரன். சிவன் தந்த வரத்தால அந்த பாணாசுரனுக்கு 1000 தோள்கள் இருந்தன. அவைகளை கூர்மையுடைய சக்கரத்தால் வெட்டி எரிந்தான் பகவான். அந்த தாடாளன் திருவடிகளை அடைய விரும்பும் அன்பர்கள் காழிச்சீராம விண்ணகரம் செல்ல வேண்டும். அந்த ஊருக்கு எது லேண்ட்மார்க் அப்படின்னால் விவசாய நிலங்கள். ஏனால் பிளாட் போட்டு வித்துடாம இன்னும் உழவு தொழில் நடக்கும் நிலங்கள். அந்த வயல்கள்ல வேலை செய்யும் பெண்கள் கழனிகளில் களை பறிக்க இறங்கினார்கள். அந்த பயிர்களுக்கிடையே நெய்தல் குவளை குமுதம் ஆகிய பூக்களும் மலர்ந்து உள்ளன. இதெல்லாமும் களைதான். இவைகளை பறிக்க வேணும் அப்படின்னு வயல்களில் இறங்கிய அந்த பெண்கள் கருநீலமான நெய்தல் மலர்களையும் குவளை மலர்களையும் கண்டு தங்களுடைய கண்களோ இவை அப்படின்னு பிரமித்தார்கள். அந்த கருநீலமா இருக்கிற புஷ்பங்களை எல்லாம் பார்த்தா கண்ணாடியில நம்ம முகத்தை பாக்குறச்சே நம்ம கண்ணு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வயல்ல இந்த பூக்கள் இருக்கே அப்படின்னு பிரமித்தார்கள். சிவந்த ஆம்பல் மலர்களை கண்டு தங்களுடைய வாய்களாக அவைகளை எண்ணி மயங்கினார்கள். அதனால கழனியில இருந்து களை பறிக்காமலேயே கரையேறி விட்டார்கள். தன் அழகா இருக்கிற இந்த பூவை என்னத்துக்கு களைன்னு பறிக்கணும் அப்படின்னு கரையேறிட்டார்கள். இந்த திவ்ய தேசத்தில் உள்ள உழத்தியர்களின் அழகே இப்படி இருந்தா. வயல்ல வேலை செய்யற பொம்மநாட்டிகள் எவ்வளவு சூரியன் பட்டு டேன் ஆகியிருப்பா, அவளுடைய அழகே இப்படி இருந்தா மற்ற பெண்களினுடைய அழகை பற்றி கேட்க வேணுமோ? அதனால நேர அங்க போய் அவர்களை எல்லாம் கண்ணியமான புத்தியோடு பாருங்கள் அப்படின்னு கருத்தாக இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார் பரகாளன். அடுத்து 4வது பாசுரம். பஞ்சியல் மெல்லடி பின்னை திறத்து முன்னாள் பாய்விடைகள் ஏழடர்த்து பொன்னன் பைம்பூன் நெஞ்சிடந்து குருதிவுக உகிர்வேலாண்ட நின்மலந்தாள் அணைகிர்த்தீர் நீலமாலை தஞ்சுடைய இருள் தழைப்ப தரளம்மாங்கே தன்மதியின் நிலா காட்ட பவழந்தண்ணால் செஞ்சுடர் வெயில் விரிக்கும் அழகார் காழிச்சி ராம விண்ணகரே சேர்மின்னீரே. இந்த பாசுரத்தில் நப்பிண்ணை நாயகனையும் ஹிரண்ய ரிபுவையும் மங்களாசாசனம் செய்கிறார் மங்கை மன்னன். வர்ணத்தில் சிகப்பாகவும் மார்தவத்தில் பஞ்சு போல மென்மையாகவும் இருக்கும் திருவடிகளை உடையவள் நப்பிண்ணை திராட்டி. அவளுடைய கால்கள் செவப்பா இருக்கும், சாஃப்டா இருக்கும். அவளுக்காக முன்பொரு காலத்தில் அசுராவேசம் உடைய ஏழு எருதுகளையும் அழியச் செய்தான் கண்ணன். இதுக்கெல்லாம் முன்னமே ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹிரண்யனது நெஞ்சை தன்னுடைய கை நக்கங்களாலேயே சுலபமாக பிளந்து ரத்தம் பெருக்கெடுக்கும்படி அழித்தான். எல்லாம் ஒரு அழிக்கிற காரியமாவே இருக்கே அப்படின்னால் அதுவும் பகவானுக்கு குணமே ஆகும். என்னால் பாகவத அபச்சாரம் பொறுக்காதவன் எம்பெருமான். தன்னுடைய அடியார்களுடைய விரோதிகளை தானே அழிப்பவன். அதனால இந்த வதங்களும் பக்தர்களை வாழ்விக்க செய்த காரியங்களே ஆகும். அப்படிப்பட்ட தாடாளன் தாள்களை அணைய விரும்பினால் அன்பர்களான நீங்கள் யாவரும் காழிச்சீராம விண்ணகரம் செல்லுங்கள். அந்த க்ஷேத்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னால் இந்த தலத்தில் உள்ள திருமாளிகைகள் எல்லாம் நீலமணி முத்து பவழங்களால் பதிக்கப்பெற்று விளங்குகின்றன அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்றார். எங்க ஊர்ல அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் பேரு நம்பரே பதிக்க மாட்டேங்கிறா, ஆனா இந்த ஊர்ல மாளிகைகள்ல முத்து பவழமே பதிச்சிருக்கா. இங்க மாடங்கள்ல பதிக்கப்பட்ட நீலரத்ன கற்கள் மாலை பொழுதையே இராப்போது போல காட்டுகின்றன. இவற்றின் நடுவிலே பதிக்கப்பட்ட முத்துக்களின் ஒளியானது குளிர்ந்த சந்திரனது நில ஒளியை காட்டுகின்றன. இடையிடையே பதிக்கப்பட்ட பவழங்கள் சூரியனுடைய ஒளியை காட்டுகின்றன. அதனால இந்த தேசம் எப்படி இருக்கு அப்படின்னால் ஒரே சமயத்தில் இருளும் சந்திரோதயமும் சூரியனுடைய ஒளியும் சேர்ந்து அனுபவிக்கும்படியாக இருக்கு. வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு இடங்களில் உள்ள இந்த மூன்றும் இந்த தலத்தில் ஒன்று கூடியுள்ளன என்று அழகாக வர்ணிக்கிறார் ஆழ்வார். ஐந்தாவது பாசுரம். தெவ்வாய மரமன்னர் குருதி கொண்டு திருக்குளத்தில் இறந்தோர்க்கு திருத்தி செய்து வெவ்வாயமாகீண்டு வேழம் மட்ட விண்ணவர் கோன் தாழனை வீர் விகிர்தமாதர் அவ்வாய வாழ் நெடுங்கண் குவளை காட்ட அரவிந்தம் முகம் காட்ட அருகே ஆம்பல் செவ்வாயின் திரள் காட்டும் வயல் சூழ் காழிச்சி ராம விண்ணகரே சேர்மின்னீரே. இந்த பாசுரத்தில் பரசுராமாவதார கிருஷ்ணாவதார வீர செயல்களில் ஈடுபடுகிறார் ஆழ்வார். பகவான் பரசுராமனாய் அவதரித்து அதர்மம் பண்ணக்கூடிய அரசர்களை 21 தலைமுறை கொன்று அவர்களுடைய இரத்த வெள்ளத்தால் தன்னுடைய வம்சத்தில் இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணினான். பகவான் கண்ணனாய் அவதரித்து பயங்கரமான வாயை உடைய குதிரை உருக்கொண்டு வந்து கேசி அப்படிங்கிற அசுரனை வதம் செய்தான். குவளையாபீடம் என்னும் யானையையும் கொன்றான். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னால் விண்ணவர் கோன் தேவ பெருமாள். அமரர்கள் அதிபதியாக இருந்த போதிலும் அடியார்களுடைய விரோதிகளை தானே நேரே சென்று அழிக்கிறான் பகவான். என்னால் பாகவத அபச்சாரம் பண்றவாளுக்கு தானே கை மேல கூலி தரணும் அப்படின்னு வருகிறான். இப்படிப்பட்ட பக்த வாத்சல்யம் உடையவனுடைய திருவடிகளை கிட்ட வேணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்கள் அதுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னால் காழிச்சி ராம விண்ணகரே சேர்மின்னீரே காழிச்சீராம விண்ணகர் சேர வேண்டும். திவதேச யாத்திரைன்னு போனால் உடம்புக்கு சௌரியப்படுமா? அந்த ஊர் எப்படி இருக்குமோ என்னமோ, இப்படி எல்லாம் யோசிக்காதீங்கோ. அந்த ஊர்ல விகீர்த்தம் மாதர், அதாவது விலட்சணமான சுபாவம் உடைய ஸ்திரீகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கண்கள் பளபளன்னு இருக்கும், ஒரு ஒளியோடு நீண்டு இருக்கும். சீர்காழியில் உள்ள குவளை மலர்களை கண்டால் இந்த பெண்களுடைய கண்ணழகு அதுல தெரியும். தாமரை மலர்களை கண்டால் இந்த ஸ்திரீகளுடைய முகத்தின் அழகு அதில் தெரியும். மலர்ந்த செவ்வல்லி பூக்களை கண்டால் இவர்களுடைய சிவந்த அதரத்தின் திரள் அழகு அதில் தெரியும். அப்போ இவர்களை எல்லாம் நோட்டம் விடுறதுக்கு தான் இந்த திவ்யதேசத்துக்கு போகணுமா அப்படின்னால், பகவத் பக்தி உடைய பெண்கள் எல்லாருமே எம்பெருமானுடைய செல்வங்கள், செல்வ சிறுமீர்கள் அப்படின்னு ஆண்டாளே சொல்றாளே, அதனால ஸ்திரீகள் அனைவருமே எம்பெருமானுடைய செல்வங்கள், பகவத் பக்தி உடைய பெண்டிர் அனைவரும். அதனால இவர்களை எல்லாம் பார்க்கும் போது இவள் தாயாரோ இல்ல ஆண்டாள் தான் இந்த உருவத்துல நடமாடுறாளோ, பிருந்தாவன கோபிகைகள் தான் இப்படி கூட்டமா வருகிறார்களோ அப்படிங்கிற கண்யமான மரியாதா புத்தியோடு இத்தகைய பெண்களை பார்க்க வேண்டும். அதனால வயல் சூழ் காழி சீராம விண்ணகரே சேர்மின் நீரே அப்படின்னு காழி சீராம விண்ணகர திவ்ய தேசத்தை சேருங்கள் என்று உபதேசிக்கிறார் வேர்க்கலியன். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம்.